திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்டப்பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சொன்னா சனப்பற்று பணப்பற்று. அதனாலே தாய தந்தை என்பார் அருள்கிறார். பந்தத்தினாலே பாசம் உண்டாம், பாசத்தினாலே பிறப்பு உண்டாம். பந்தவாசம் கேள்விப்பட்டிருக்கு, பந்தவாசம் பந்தத்தாலே பாசம் உண்டாம். பாசம்னா உயிர்களையே நம்பி இருக்கிற, உயிர்களையே நம்பி அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், மனைவி இருக்கிறான், மக்கள் இருக்கிறான், மாமா இருக்கிறான் என்று சொல்லி அந்த உறவுகளை வர்க்கமாயிருக்கின்ற உயிர்களையே நம்பி இருக்கிறது. உயிர்களையே நம்பி இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அதில் அதிகமான பிரியம் உண்டாயும். மனைவி மேலே இவ்வளவு பிரியம் இருக்கு, அதே போல மக்கள் மேல பிரியம், மற்றவர்கள் மேல பிரியம், அப்படின்னா அதிகபட்ச உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது வரும்போது அந்த ஜனம் கூட வந்ததில்லை, போகும்போதும் வரப்போவதில்லை. இடையிலையும் நல்லா இருந்தா தான் சொந்தம், நல்லா இல்லைன்னா அந்த சொந்தக்கார எல்லாம் பகையாயிருக்கும். நிலை தளர்ந்துட்ட போது நீ நிலத்து உறவும் இல்லை. நிலை தளர்ந்துட்ட போது ஒருவருடைய வாழ்க்கையானது செம்மையாக சீராக செல்வத்தோடு இல்லாமல் நலிந்து போனான்னு வச்சுக்கோ, அவனுக்கு உறவே இல்லை. எல்லா வகையான செல்வமும் இருந்தா அவனுக்கு உறவு நிறைய இருக்கும். ஆளிலை பூங்காயும் அடிதரும் பழமும் உண்டே, சாலவே பச்சியெல்லாம் தன்குடி என்றே வாழும். ஆளிலை ஆலமரத்துல பூங்காயும் அடிதரும் பழமும் உண்டே, சாலவே பச்சியெல்லாம் தன்குடி என்றே வாழும். வாலிபர் வந்து தேடி வந்திப்பார் கோடி கோடி. ஆளிலை அங்கி போனால், அங்கி போனால்னா ஓச்சு ஓச்சுன்னு வச்சுக்க பழம் அங்கு வந்து இருப்பார். நிலை தளர்ந்துட்ட போது நீநிலத்து உறவும் இல்லை. நிலை தளர்ந்துட்ட போது என்றால் நம்முடைய உடல் நிலை செல்வ நிலை ரெண்டும் போயிருச்சுன்னு வச்சுக்கோ, உலகத்துல அவனுக்கு உறவே கிடையாது. நிலை தளர்ந்துட்ட போது நீநிலத்து உறவும் இல்லை. சலம் இருந்து அகன்ற போது தாமரைக்கு அறுக்கன் கூறும். நிலத்தில் இருந்து தாமரை தண்ணீரை விட்டு மேட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்க, சூரியன் காய்ந்து பல வனம் எரியும் போது பற்று தீ குறவாங்க. மரம் செடி கொடிகளை அதிகமாக பிடிச்சி எரியும் போது காற்று உறவா இருந்து அதிகமாக பிடிக்க வைக்கும். அந்த அக்கினியே அக்கினிக்கு காற்று உறவு. மெலிவனா விளக்கே ஆகில், அந்த அக்கினியே விளக்களவுக்கு சின்னதா வந்துருச்சு, மீண்டும் அக்காற்றே கூட்டம். அந்த காற்றே எவனாக வந்து அந்த அக்னிய அவித்து சங்கு வன் தாமரைக்கு தந்தைதாய் இரவி தண்ணீர். தாமரைக்கு தாய் தண்ணீர், தந்தை சூரியன். தாமரைக்கு அங்கதை கொய்து விட்டார், அந்த தாமரையை கொய்து விட்டார், அழுக செய்து அந்நீர் கொள்ளும். துங்கவன் கரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வார். தங்களின் நிலைமை கட்டால் இப்படி தயங்குவார் என்பது விவேகசிந்தாமணி. அதனால் பந்தம் என்று சொன்னால் ஒரு அளவு தான் அதுல வச்சிருக்கணும். பந்தத்தை அவங்களே கடைசியிலும் காப்பாத்தவங்க சொல்ல முடியாது. பாம்பழல் வாயினார் பற்ற மண்டுவன் தேம்பிடும் துயருறும் சீவன் தேயினாள். ஓம்பிட வல்லரோ உற்ற மற்றையார் போம்பொழுது அருந்துணை புரிந்த புண்ணியம். உற்றார் ஆர்வலரே உயிர் கொண்டு போகும்பொழுது உற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆர்வலரே என்பது அப்பர் தேவம். அதனால இந்த பந்தம்ங்கிறது உலகத்துல நமக்கு தொடர்புபடுத்தி வச்சு வாழ வச்சிருக்கிறான். இது ஆறு வச்சிருக்கிறான், அவன் தான் வச்சிருக்கிறான். ஆறு வச்சிருக்கா சிவன் தான் வச்சிருக்கிறான். அந்த பந்தத்திலே அழுந்தாதவர்கள் ஞானிகள். இப்ப நாயன்மார்கள் எல்லாம் மனைவி மக்களோட இருந்தாங்க, அவங்களோட அழுந்த அதுவே அவர்களுக்கு நிலையானதுன்னு அவங்க நினைக்கல. ஊருஞ்சதம் அல்ல, உற்றார் சதம் அல்ல, உற்று பெற்ற பேருஞ்சதம் அல்ல, பெண்டீர் சதம் அல்ல, பிள்ளைகளும் சீருஞ்சதம் அல்ல, செல்வஞ்சதம் அல்ல, தேசத்திலே ஆறுஞ்சதம் அல்ல, நின்றாள் சதம் கட்சி ஏகும். அதனாலே வந்து சொந்தத்தோடு இருக்க வேண்டியதா, கடமையை செய்ய வேண்டியதா. அவர்கள் யமனுக்கிட்ட இருந்து அவங்களால காப்பாத்த முடியாது நம்ம. அதனாலே நாம் அடைய வேண்டிய அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதற்கான ஒரு நல்ல செயலை செய்து கொண்டு இவர்களெல்லாம் நிலை இல்லாதது என்று எண்ணி அதில் வாழ்ந்து கொண்டிருக்கும். நிலை இல்லாததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பந்தத்தை விட்டவர்களுக்கு வீட்டை கொடுக்குறாங்கிறார். வீடுன்னா அந்த வீடு, இந்த வீடு மோச்ச வீடு. இப்ப வீட்டுலதான் இருக்கிறோம், இப்ப நம்ம அங்க இருக்கிறோம், வீட்டுலதான் இருக்கிறோம். ஆனா இந்த வீடு நிலையில்லாத வீடு. இந்த உயிர் ஒரு வீட்டுல இருக்குதா, இந்த உடம்பு ஒரு வீட்டுல, உயிருக்கு ஒரு வீடு, உடம்பு ஒரு வீடு. ஆனா ரெண்டு வீடும் கட்டாயம் தொலைஞ்சே போகும். இந்த வீடும் போயிடும், அந்த வீடு போயிடும். நியாயமா நினைச்சு பார்த்தா அதிசயமா இல்ல. ரெண்டு வீடு நம்பிக்கிட்டு இருக்கிறோம், இந்த வீட்டை நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த வீட்டை, ரெண்டு வீடும் போயிடும். எத்தனை பேர் முடிச்சுட்டு இருக்கிற, எத்தனையோ பேர் போயிட்டாரு, இந்த வீட்டை விட்டு போயிட்டா அந்த வீட்டை வீட்டு போ. அதனால இது நிலையில்லாத வீடு. நிலையான வீடு எதுவென்று கேட்டால் சிவபெருமான் கொடுக்கிறது சிவலோக வாழ். அது இந்த வீட்டை விட்டவனுக்கு அந்த வீட்டை கொடுக்குறாரா, இந்த வீட்டை விட்டவன் விட்டவனுக்குன்னா நீங்க விட்டுறாதீங்க, நல்லா முடிச்சுங்க. அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணி வைக்கிறோம், எந்த வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ். இந்த வீட்டுல இருந்துகிட்டே வாடகை வீட்டுல இருந்துகிட்டே சொந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணுவோம். வாடகை வீட்டே நீங்க சதம் நடந்து கொடுக்காதீங்க, வீட்டுக்காரன் பார்த்தானே டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். கேட்டால் சிவபெருமான் கொடுக்கறவங்க அழியாத வீடும் தரக்கடவுன்னு உன்னோட அம்பூலி ஆடவாவே என்பது முத்துக்குமார் சுவாமி உள்ளே தோணும். ஆகையினால இந்த ரெண்டையும் அவன் தான் கொடுக்குறான். இந்த லோகத்தில் நிலை இல்லாத வாழ்வையும் அவன் தான் தார, நிலையான வாழ்வையும் வந்தமும் வீடும் படை நிற்பதும் செல்வதும் ஆணவன் காண்க. அதாவது சராசரம்னு சொல்றது, சரம் என்றால் அசைவது, அசரம் என்றால் அசையாது, அசையும் பொருள் அசையா. அதனால உலகத்தில் இருக்கின்ற பொருள் ரெண்டு தான், அசைகின்ற பொருள் உயிர் உருக்கங்கள் அசையும், உயிர் இல்லாத அசையாது. மலை மரம் முதலான பொருள்கள் அசையாது. அதனால இப்படி அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாமாக அவன் இருக்கிறான். நிற்பதும் செல்வதும் ஆணவன் காண். நிற்பது அசையா பொருள், செல்வது அசையும். நிற்பதும் செல்வதும் ஆணவன் காண்க. நிற்கும் பொருளாகவும் செல்லும் பொருளாகவும் அசையும் பொருளாகவும் அசையா பொருளாகவும் இருக்கிறான். கற்பமும் இறுதியும் கண்டவனும் காண்க. கற்பமும் இறுதியும் என்று சொன்னால், கற்பம் என்று சொன்னால் இந்திரன் மடிகுவது ஒரு கற்பம், பரமா இறப்பது ஒரு கற்பம், விஷ்ணு இறப்பது ஒரு கற்பம். இப்படி விஷ்ணு கற்பம், பரம கற்பம், இந்திர கற்பம். இந்திரன்னா அவங்க ஆயுள் முடிகிற காலம் ஒரு கற்ப காலம்னு சொல்லணும். அது எத்தனையோ கோடி வருஷங்கள், எத்தனையோ கோடி வருஷங்கள், நமக்கு மாதிரி 70-80 இல்ல, எத்தனையோ கோடி வருஷம். அந்த மாதிரி கற்பம் இந்திரன் மடிகின்ற காலம் ஒரு காலம். ஒரு பரமாவுக்கு 100 வருஷம், ஒரு பரமாவுக்கு 100 வருஷம். 100 வருஷம்னா நம்ம வருஷம் இல்ல, அந்த வருஷ கணக்கு நீங்க கணக்கே போட முடியாது. சதுரயுகம் 2000 சதுரயுகம் கொண்டது ஒரு நாடு. 43,20,000 வருஷம் ஒரு சதுரயுகம், 43,20,000 வருஷம். அந்த மாதிரி சதுரயுகம் 1,000 சதுரயுகம் பகல், அது மாதிரி 1,000 சதுரயுகம் இரவு பெருமாள், அது மாதிரி ஆயாலு 2,000 சதுரயுகம் கொண்டது ஒரு நாள். அந்த நாளிலே 30 நாள் ஒரு மாசம், அந்த மாசத்துல 12 மாசம் ஒரு வருஷம், அந்த வருஷத்துல 100 வருஷம் பரமாவுக்கு ஆயுஷு. அதனாலே அப்படிப்பட்ட பரமா இறக்கிற காலம் ஒரு கற்பம், அதுக்கு மாதிரி விஷ்ணு இறக்கிற காலம் ஒரு கற்பம். இவைகள் எல்லாம் போய் அதற்கு மேலே சர்வசங்காரம் என்று பரம விஷ்ணு இந்திரன் இந்திர குபேர வாயு வருண உலகம் முழுவதும் சுத்தமாக அழிகின்ற காலம் ஒரு காலம், சுத்தமா அழிகிற காலம். அந்த காலத்துக்கு தான் இறுதினு பேர், இறுதினு தான் முடிவு. அது மாதிரி பரமேஸ்வரன் என்ன பண்ணுகிறான் என்று கேட்டால், இப்படி சர்வசங்கார காலம் என்றது, இப்படி எண்ணில்லாத காலங்களை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார், எண்ணில்லாத விஷ்ணு பிரமாக்களை சங்காரம் பண்ணியிருக்கிறார். அதனால சர்வசங்கார காரணம் என்று சிவனுக்கு பெயர். எல்லாரையும் கொல்லுகிறவன் யாருன்னா சிவன் தான், காப்பாத்திரவன்ல சொல்றாங்க அப்படித்தானப்பா, இல்ல இல்ல கொல்லுகிறவன் சிவன், காப்பாத்திர ஒழிஞ்சு வந்த ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் என்று. அதனாலே படைக்கிறவனும் அவன் தான், காக்கிறவனும் அவன் தான், அழிக்கிறவன் தான். இந்த அழிக்கிறதுல சர்வசங்காரம், சர்வசங்காரம்னா தேவர்கள் முதலாக எல்லாரையும் சங்காரம் பண்றவர் சிவபெருமான், வேற யாராலையும் அந்த தொழிலை செய்ய முடியாது, வேற யாராலையும் அதை செய்ய முடியாது. விஷ்ணுவுக்கு காக்கிற தொழில் ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட இல்லை, பிரமாவுக்கு படைக்கிற தொழில், எல்லாரையும் காப்பது, எல்லாரையும் வந்து சங்காரம் பண்றதும் சிவனுடைய, எல்லாரையும் சங்காரம் அது இறுதி காலம்னு சொல்லுவோம். இறுதியாங் காலம் நினைவு ஒருவன், ஈரில்லாதவன் ஈஸ்வரன் ஒருவன். அதனால கற்பமும் இறுதியும் கண்டோன் காணும். யாவரும் பரவுறும் ஈசன் காணுங்கள், யாவரும் பரவுறும் ஈசன் என்று சொன்னால் பணக்காரே ஏழை, படிச்சவன் படிக்காதவன், உசந்தவன் தாழ்ந்தவன், இப்படித்தானே உலகம் இருக்குது. பணக்காரே ஏழை, படிச்சவன் படிக்காதவன், உசந்தவன் தாழ்ந்தவன், இப்படிலாம் இருக்குது அல்லவா. யாராயிருந்தாலும் பக்தி பண்ணினா அவனை பெறலாம், யாராயிருந்தாலும் அன்பு செய்தால் அந்த சிவனை பெறலாம். பணக்காரனுக்கு மாத்திரம் அவன் வசப்பட மாட்டான், இல்லாதவனு சொல்லி வராம இருக்க மாட்டான். உசந்த சாதினதுல அவனுக்கு ஒரு சலுகை கிடையாது தனியா. அதனால யாவரும் பரவுறு ஈஸ்வரன் காண்கின்றார். நந்தனாரும் சிவகதியை பெற்றாரு, ஞானசம்பந்தரும் சிவகதியை பெற்றாரு, ஐயரும் பெற்றாரு, கொலையரும் பெற்றார். பத்தியில கொலையருக்கு பத்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பெண்களுக்கு அவர் கதி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எல்லாருக்கும் அதுவும் என்ன புராணங்கள்ல பாத்தீங்கன்னா கறிக்குருவிக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாரு சொல்றோம். கறிக்குருவிக்கு நாரைக்கு முத்தியம் கொடுத்துருக்கிறார், நாரைக்கு முத்தியம் கொடுத்துருக்கிறார், குரங்குக்கு தந்திருக்கிறார், பாம்புக்கு தந்திருக்கிறார், யானைக்கு தந்திருக்கிறார். எறும்பு கடை யானை முதல் ஈசனை பூசித்து பெருங்கதி கண்டும் தேரார் என்பது முதுமொழி வேர்வை. அதனால யாரா இருந்தாலும் பத்தி பண்ணினா முத்திய பெறலாம் அவ்வளவு. இப்ப யாரா இருந்தாலும் படிச்சா வேலைக்கு போறான்ல, ஓட்டு அதிகமாக வாங்கிட்டா மேல போலாம்ல. அது அதனால கடவுள் அருளை பெறுவதற்கும் அந்த மாதிரியாக அன்பு பத்தியின் காரணமாக. இப்ப ஒரு என்ன சாதி பக்கத்துல என்ன நிக்குது இவ்வளவு சுத்தம் அப்படின்னு சொல்ல முடியுதா? இப்படியே மீனாட்சி சுந்தரம் பாடுறாரு, ஐயோ இப்படியே படலாமா, இவ்வளவு அசுத்தம் செய்யலாமான்னு சொல்ல நமக்கு வாய் வருதா? அவருடைய செயலை பார்த்தா என்னென்ன அக்கிரமம் இருக்கும் அத்தனையும் வழிப்பறி கொள்ள உயிர்களை கொள்றது அதான் வேலை. இதை விட பாவம் கிடையாது, கொள்றதை விட பாவம் கிடையாது, அதான் வேலை. தூளிலே அத வில்லை காட்டி வருட்டி வேடுவர் விரவலாம சொல்லி கல்லினால் இருந்துட்டு மோதியும் குறை உள்ளுவிடம் என்பது சுந்தர தேவா. அப்படிப்பட்ட ஜாதியா இருந்த பத்தி பண்ணினாரு எல்லாத்துக்கும் மேல மாணிக்க வாசல் கும்பிடுறாரு, அப்பர் கும்பிடுறாரு, ஞானசமுதர் கும்பிடுறாரு, சுந்தரர் கும்பிடுறாரு, எல்லாம் கும்பிடுறாங்க. இந்த வேடரை ஐயர்கள் கும்பிடுறாரு. அதையினாலே வந்து பத்தி தான் காரணம். அதனால யாவரும் பெற ஒரு ஈசன் தேவரும் அறியா சிவனே கான் கண்ணார் அடுத்தார். யாவரும் பெற ஒரு ஈசன் கான் அவன் எளிமையை சொன்னார. ஆனா அன்பு இல்லையானால் தேவர்களா இருந்தாலும் அவனை அறிய முடியாது. அன்பு இல்லையானால் தேவர்களா இருந்தாலும் அவனை அறிய முடியாது. தேவருங்கான சிவனே காணுங்க. தேவர்கள்னா ரொம்ப உஷந்தம், அவங்க புண்ணுலகத்திலே இருப்போம். அவர்களுக்கு சுகந்தான் முழுவதுமே. நம்ம மாதிரி கஷ்டம் சிரமம் வந்து வியாதி ஆஸ்பத்திரி கடன் கஷ்டம் முட்டாட்டி கஷ்டம் உள்ள கஷ்டம் வீட்டு கஷ்டம் மாட்டு கஷ்டம் பயிர் கோச்சு வஞ்சல கோச்சு அது இந்த தொல்லையே கிடையாதுப்பா. இருக்கிறது தங்கம், வீடு பூராவும் பொண்ணுலாம், இந்த சிமெண்ட் செங்கல்களாக வேறு அப்படிப்பட்டவங்க. இது மண்ணுலகம், அது பொண்ணுலாம். இங்க நான் தங்கத்திலே வந்து கட்டுறேன் இல்லையே, இந்த மண்ணைத்தான் சுட்டு செங்கல்ல அடிக்கி அது மேலே சிமெண்ட்டை பூச்சி இல்லாதவே அப்படியே மண்ணை குழைச்சி வைக்கிறேன். இருக்கிறவே செங்க மண்ணை சுட்டு அடிக்க வைக்கிற இவ்வளவுதான், அவ்வளவுதானே. அங்கே வந்து எல்லாம் தங்கமே. அப்படிப்பட்ட தேவர்களா இருந்தால் சிவருமான் மீது அன்பு இல்லாதவர்களா இருந்தால் பத்தி இல்லாமல் இருந்தால் அவனை அடைய முடியாது. தேவரும் அறியா சிவனே காணும். பெண்ணானலியனும் வெற்றி என் காணுங்க. இப்ப நாம பெண்ணுன்னா பெண்ணுத்தான், ஆணுன்னா ஆணுத்தேன், அலி என்ன அலிதான். பெண்ணு ஆணாக முடியாது, ஆணு பெண்ணாக முடியாது. கடவுள் எப்படின்னா பெண்ணாகவும் இருக்கிறார், ஆணாகவும் இருக்கிறார், அலியாகவும் அப்படி. பெண்ணாகி ஆணாகி அலியாய் பரங்குடியர் மண்ணாயி மண்ணாயி இத்தனையும் வேறாயி. அதனாலே சிவன் ஆனா பெண்ணா, ஆணாகவும் இருக்கிறா பெண்ணாகவும் இருக்கிறார், அல்லாமலும் இருக்கிறான். அப்படி உருவாதி பெண்ணா இருக்கிறா, உருவாதி ஆணா இருக்கிறான். ஆனா ஆனா பெண்ணா ஆனா பெண்ணா அதான் கடவுள். பெண் ஆண் அலி எனும் பற்றியும் சிவலிங்கத்தை ஆணுன்னு சொல்றதா பொண்ணு சொல்றதா என்னன்னு சொல்றது? அது உருவமா இருந்தா அப்பாடா இருந்தா பொண்ணுன்னு சொல்றான், அடைய முருகனா இருக்கிறா ரெண்டாவது இருக்கிறன்னா ஆணுன்னு சொல்றான். இப்ப சிவலிங்கத்தை என்னப்பா சொல்றது? ஆணுன்னு சொல்ல முடியுது. அதனாலே எல்லாமாகவும் இருக்கிறான், அல்லதுமாகவும் இருக்கிறான். எல்லாமா யாவையுமாம் அல்லையும் பெண்ணானலியும் பற்றியும் தன்மை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆச்சரியமான உயர்ந்ததான பெருமையுடையதான சிவனே இவ்வளவு அருமையா சொன்னார்ல, கண்ணால் யானும் கண்டேன் கண். அப்படிப்பட்ட சுவாமிய நான் கண்ணால கண்டேன். எப்ப நீ பாத்தியா? அட கண்ணார பார்த்தையா அப்படிங்கிறார். இந்த பகை சந்தனம் போனாரா? பார்த்தையா? நான் பார்க்கல. அட நான் கண்ணார கண்டையா? என்ன பார்க்கல என்றான் போல. கண்ணால் யானும் கண்டேன், காண முடியாது, சாமானியர்களால காண கிடைக்காது. யாராவது பார்த்தவங்க இருக்காங்களா? கேள்விப்பட்டவங்க இருக்காங்களா? கடவுளை பார்த்தவங்க கிடையாது. மாணிக்கவாசகர் நேரா கடவுளை கண்டார். கண்ணால் யாரும் கண்டேன்தான். வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கலர்களை அவை காட்டி வழியற்றே தின்னந்தான் பரவாமல் காத்து ஆட்கொண்டாய் என்பது திருவாசகம். அதனாலே அவனே வந்து காட்டினா காணாம யாருதான் என்ன பண்ண முடியும்? காட்டலைனா யாருதான் காண முடியும்? அவனா வந்து காட்டினா காணலாம், காட்டவில்லையானால் காண முடியும். அதனால இவருக்கு பிரத்யேகமாக பகலிலே வந்து குருவாக இருந்து கூட உட்கார்ந்து பேசினான். கண்ணால் யாரும் கண்டேன். புவனியர் சேவடி தீண்டினன் காணும். புவனியன்னா பூமியில, பூமியில அவன் பாதம் படணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நம்ம பூமியில விட்டுதான் வேற வழியே கிடையாது. வேணா பஸ்ல போலாம், கார்ல போலாம், பஸ் எதுல பூமியில தான். பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவர் என்றால் 36 தத்துவங்களையும் கடந்து இருக்கிறார். அவன் வந்து ஆகாய மார்க்கமா தான் வருவான். ஆகாய மார்க்கம் அப்படிப்பட்ட கடவுள் வந்து பூமியிலே நிலந்தன் மேல் வந்தருளி நீழல் காட்டி என்பது சிவபுராணம். பூமியிலே வந்து எமக்காக எழுந்தருள் இருந்தான் பூமி. அது சாதாரணமான விஷயம் அல்ல. பூனியர் செவடி தீண்டினான். அப்படிப்பட்ட கடவுள் யாருன்னு கேட்டா, அவன் பேர் என்னன்னு கேட்டா, அவனுக்கு தான் சிவன் வேறு. பூனியர் செவடி தீண்டினான். சிவன் என யாரும் தேடினான். அவ்வளவு அருமையான கடவுள், அவ்வளவு உயர்ந்ததான கடவுள் எமக்காக பூமியில இறங்கி வந்தான். பூமியில மாணிக்க வாசகருக்காக மண்ணிலேயும் வந்து உட்கார்ந்து இருந்தா மண்ணையும் சுமந்தன். தலையிலேயும் மண்ணு, காலிலையும் மண்ணு, அப்படி மாணிக்க மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவான்னு அவ்வளவு எளிமையா வர்றான் கடவுள். பூனியர் செவடி தீண்டினங்க அங்க சிவன யாரும் தேடினங்க. அந்த பொருளுக்கு பெயர் சிவன். சிவன்கிற பெயர் வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. சிவன் என்று சொன்னால் மங்கள பொருள் இருக்கும். சிவன் என்றால் மங்களம். எப்போது மங்களமா இருக்கா? எப்போது மங்களமா இருக்கும், அதான் சதாசிவம். எப்போது மங்களமாயிருக்கிற பொருளுக்கு சதாசிவம். சதாசிவம்னு பேர் வச்சிருக்காங்க இல்ல, சதாசிவம். இப்ப வைக்கிறது இல்லை. இப்ப சதாசிவம்னு யாரும் வைக்கிறது அதிகமா வைக்கிறது இல்லைங்க. சதாசிவம் என்றால் சதானா எப்போது, சதா காலம்னு சொல்லுவாங்க இல்ல, சதா என்றால் சிவம் என்றால் மங்களம். அதனாலே சிவம் என்கின்ற சொல்லு மங்கள சொல். மங்களம்னா பிறப்பு இறப்பு இல்லாதது. இப்ப நமக்கு மங்களமும் இருக்குது அமங்கலமும் இருக்குது, அமங்கல அமங்கல எல்லாம் இருக்குது. அது எப்போது மங்களமாக இருப்பதனாலே சிவம் இருக்குமே. சிவன் என நாமம் தனக்கே உடைய செம்மீனியம்மான் என்பார் திருநாவுக்கரசர். அதனால பூமிக்கு வந்தார். அவனுடைய திருநாமம் சிவன். சிவன் என யான் தீர்ணன்கான். அப்படி வந்து அருள் பண்ணின கடவுள் சிவபெருமான் என்று நான் நன்றாக தெளிந்து கொண்டேன். சிவன யானும் தேரினன்கான். சிவன யானும் தேரினன்கான். அப்படி தேறியதோடு அல்ல, அவன் என்னை ஆட்கொண்டு அருள் நன்கான். அப்படிப்பட்ட கடவுள் என்னை ஆண்டு கொள்வதற்காகவே வந்தார். ஆண்டு கொள்வதற்காக வந்தார். ஆண்டு கொண்டு அருள் செய்தார். ஆண்டு கொள்ளுதல் என்றால் தனக்கு அடிமையாக ஏற்றுக்கொள்ளுதல். அடிமையாக ஏற்றுக்கொண்டு அருள் செய்தார். அருள் செய்தல் என்று சொன்னால் அவரை மனிதராக இருந்தவரை சிவமாக மாத்திவிடும். அருள் செய்தார் என்று சொன்னால் சீவராக இருந்தவரை சிவனாக மாத்திவிடும். சீவபோதம் சிவபோதம் என்று சொல்லுவோம். இப்ப நமக்கு இருக்கலாம் சீவபோதம். சீவபோதம்னா சிற்றறிவு. சிவனுடைய அருள் பெற்றுவிட்டால் அது சிவமயமாகி சிவனுடைய சிவனை போலே பேரறிவுடையதாக நவமாய செஞ்சுடன் நல்குதலும் நாமொழிந்து சிவமானவாடி தெள்ளேனம் விட்டார். சித்தமல அருவத்தை சிவமாக்கியறையாண்ட அத்தனை கருளியவார் ஆறுவருவார் அச்சோவே என்பது திருவாசகம். அதனாலே குற்றங்களை நீக்கி விட்டான்னா அது சிவமாயிருது. செம்புல இருக்கிற கழிவு போச்சுன்னா தங்கம் ஆயிருது. செம்புல இருக்கிற கழிவு போயிடுச்சுன்னா அது போற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. செம்புல இருக்கிற கழிவு போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஆனா விளக்குனா அந்த சமயம் தங்கமா தெரியும். அப்புறம் உடனே பாசான் படந்து கழிம்புன்னு வரும். அந்த கழிம்பு தான் ஞானவ மலம்னு சொல்றது. உயிர் அதை வந்து அவன் தான் நீக்க முடியும். யாரு? அந்த சிவன் தான் நிற்கும். அப்படி நீக்கினான், என்னை சிவமாக ஆக்கினான். சித்தமெல்லாம் அறுவுத்தான் சிவமாக ஆக்கினான். அதைத்தான் இங்க வந்து அவன் என்னை ஆட்கொண்டு அருளினான். ஆண்டு கொண்டான், அருள் செய்தான். அருள் பெற்ற பிறகு அவர்களுக்கு உலகத்துல பற்று இருக்காரு. மந்திரி வேலையை விட்டுட்டார்ல மாணிக்கவாசு. மந்திரி வேலையெல்லாம் கிடைச்சதா நம்ம விடுவோமா? கிடைச்சதுன்னா விடுவோமான்னு அவரு மந்திரி வேலையை ரத்து பண்ணிட்டாரு. இந்த வேலையை ரத்து பண்ணா தான் அந்த வேலை கிடைக்கும். இப்ப எம்எல்ஏவுக்கு நிக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்க வேலையும் பாத்துக்கிட்டு இங்க விஓவா இருக்கிறோம்னு வச்சுக்க. எம்எல்ஏவை நிக்கிறேன்னு விடுவான்னு முதல்ல விஓ ரத்து பண்ணிட்டு என்ன டெபாசிட் கட்டுறாங்க, நாமினேஷன் கட்டுறோம். அது மந்திரி வேலையை ரத்து பண்ணிட்டாரு. அங்க மந்திரி வேலை, எங்க மந்திரி வேலை? சிவபெருமானவருடைய சர்க்காரில் மந்திரி வேலை. அதனாலே சீவராக இருந்த ஆன்மாவை சிவமாக மாத்திவிடும். சிவன் என யாரும் தீரன்கான். சுழி இல்லாதது சிவம், சுழி உள்ளது சிவம். சுழி இல்லாதது சிவம், சுழி உள்ளது சிவம். அதனாலே அவனுக்கு சிவன் வேறு, நமக்கு சீவன். சிவன் சீவன் சி. அப்புறம் அடுத்த எழுது சி. சீனா புரியுதா? அனைவரும் வந்து சீச்சி என நாள் உறிஞ்சிருக்கேன்னாரு. நல்லா புழைச்சா அது ஒரு வகை சிரிப்பு. கெட்டு பழச்சோம்னு வச்சுக்க, அனைவரும் வந்து சீச்சி என நாள். அதனால சீ என்றால் இகழ்ச்சிக்கு உரியது. புகழ்ச்சிக்குரிய சிவம் புகழ்ச்சிக்குரியது, சீவன் எழுச்சிக்குரிய. அதனாலே சிவன் அனையானந்த் என்கண்க அவன் என்னை ஆட்கொண்டு அருள் நான்கான், ஆண்டு கொள்வதற்காகவே வந்தான், அருள் செய்தான், எனக்கு அருள் பண்ணினார் என்று பிரத்யட்சமா சொல்றார். அவன் தான் குவளை கண்ணி கூறன் காணுங்கள் ஆண்டான் அருளினான் என்று சொன்ன உடனே அந்த அருள் செய்வது உமையின் மூலமாக, சக்தியின் மூலமாகத்தான் அருள் செய்யும். அந்த சக்தி சிவருடைய அருள், அருளது சக்தியாகும் என்பது சித்தியார். அதனாலே வந்து ஆன்மாக்களுக்கு உயிர்களாகிய நமக்கு வந்து முதலிலே அந்த சக்தியினுடைய கடாட்சம், சக்தியினுடைய கடாட்சம், அம்பாளினுடைய கடாட்சம் வந்து உயிரெடுக்கப்படும். அதன் பிறகு சிவனுடைய திருவுருள்களை, சக்தி தான் முதல்ல சிவனிடத்துல நம்ம ஈடுபடுத்துறவோ, ஞாபகப்படுத்துறோம். சக்தி தான் நம்மளை ஞாபகப்படுத்துறவோ, சிவனை ஞாபகப்படுத்துறவோ. அம்மா வந்து அப்பாவை காட்டுவது போல, அம்மா வந்து அப்பா, அப்பா வந்து அம்மாவை காட்ட வேண்டியதில்லை. முதல்ல பிள்ளை யாருன்றது அம்மா தான் அப்பாவை காட்டுவேன், இவர் உங்க அப்பா அப்பா யாரு சொல்றது, அம்மா அப்பா சொல்ல வேண்டியதில்லை, ஓ அம்மாடா உனக்கு அப்படி சொல்ல வேண்டியது. அதே போலத்தான் அந்த அருள் நிலையிலும் உமாதேவி நமக்கு முதலிலே அந்த புத்தியே ஞானத்தை கொடுக்குறான், சிவருமான நினைக்க முடியாத புத்தியை கொடுக்கும். அதான் சத்தினி பாதம், உத்தமாதான சத்தினி பாதா என்பது சக்தி என்றால் சிவம், அம்பாள், அந்த சக்தியினுடைய அருள் பதிவுதான் சத்தினி பாதம் சொல்லும். அப்படி குவளை கண்ணி கூறன் காண்க, குவளை கண்ணினா உமாதேவியினுடைய கண்ணுக்கு குவளை இருக்கின்ற ஒரு மலர் இருக்கிறது, அந்த மலர் போன்ற கண்ணுடைய குவளை கண்ணி, குவளை கண்ணி, கண்ணினா கண்ணுடைய, கண்ணுன்னா குவளை என்ற ஒரு மலர், நீலோர் குளம்னு சொல்றது குவளை என்கின்ற ஒரு வகையான மலர் இருக்கிறது, அந்த மலர் போன்ற கண்ணுடைய குவளை கண்ணி கூறன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, அவளும் தானும் உடனே காண்க, உடனே காண்கன்னா இரண்டு வேறு வேறு அல்லாமே, சிவமஞ்சத்தியும் வேறு வேறு அல்லாமே ஒன்றாகவே இருக்கிறது, ஒன்றாகவே இருக்கிறது, இரு தன்மையாக இருக்கிறது, ஒன்றாகவே இருக்கிறது, இரு தன்மையாக இருக்கிறது. அது எது போலன்னா இப்ப பால் இருக்குதுன்னு வச்சுங்க, பாலில நிறம், பாலில ருசி, பாலிலே நிறம், நிறம் வெண்மை, ருசி இனிப்பு, இந்த ரெண்டும் ஒன்றா இரண்டா, ஒன்றுதான். பாலினுடைய நிறம், பாலினுடைய ருசி. இப்ப பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, பூ வந்து அயால நிறம், அதனுடைய வாசனை, நிறம் வாசனையும் போல சிவமும் சக்தியும், சிவமும் சக்தியும் வேறு வேறு அல்ல, வேறு வேறு அல்ல, சிவத்தினுடைய ஆற்றல் சக்தி, இப்ப சிவத்தினுடைய ஆற்றல். இப்ப நான் பேசுறேன்னா எதுல பேசுறேன், ஆற்றல் தான் பேசுறேன், ஆற்றல் மாத்திரம் தான் பேச்சு வருமா, அறிவு இருக்கணும், அறிவு பேச வைக்குது, தூண்டுது, ஆற்றல் பேசுது, ஆற்றல் பேசுது, பேசுறதுக்கான அந்த வாக்கியத்தையும் அந்த பொருத்தமான சொல்லையும் கொடுக்கறது இது அறிவு. இந்த ரெண்டும் இருந்தா தான் பேச்சு, நல்லா தெரிஞ்சு சத்து இல்லைன்னு வச்சுக்கோ, நல்லா தான் பேசுவேன் அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்கோம். அதனாலே ஆற்றலாகிய சக்தி பேச வைக்கிறாள், அறிவாகிய சிவம் அது பேசுவதற்கான அறிவை கொடுக்கிறது. அதனாலே சிவமானது அறிவு, சக்தியானது ஆற்றல், ஆற்றலும் அறிவு நல்லா இருந்துச்சுன்னா அடையாமா கேட்க வேண்டியது. வேறு பல பேருக்கு ஆற்றல் இருக்கு அறிவு இருக்காது, அறிவு இருக்கு ஆற்றல் இருக்காது, ரெண்டும் குறைபாடு இல்லாமல் இருப்பதுதான் கடவுள். மனுஷனுக்கு ரெண்டும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது, கூட குறைச்சலா இருக்கும், கூட குறைச்சலா இருக்கும். சிவத்துக்குத்தான் அது எல்லை இல்லாத ஆற்றல், எல்லை இல்லாத அறிவு. ஆற்றல் எவ்வளவு எல்லை இல்லாதது, அளவில்லாத ஆற்றல், அளவில்லாத ஞானம், அறிவை ஞானம்னு சொல்றாரு, அளவில்லாத ஞானம், அளவில்லாத ஆற்றல். அப்படிப்பட்டதுதான் சிவமும் சக்தி, சக்தியும் சிவமாய தன்மை உலகம் எல்லாம், இந்த உலகம் பூராவும் சக்தியும் சிவமாக இருக்குது, உலகம் பூரா எப்படி இருக்குது சக்தி, ஒத்தவா ஆணும் பெண்ணும் உணர்வுணம் புரியும், உலகம் முழுவதும் ஆணும் பெண்ணுமாகத்தானே இருக்குது, ஆண் வர்க்கம் முழுவதும் சிவத்தினுடைய அம்சம், பெண் வர்க்கம் முழுவதும் சக்தியினுடைய அம்சம், இந்த ஒரு இயற்கை இந்த உலக இயல்பு ஒட்டி இருப்பதா நம்முடைய கடவுள், ஆணும் பெண்ணுமாக இருக்கிறார், ஆணும் இது மாதிரி வேற தெய்வங்களும் கிடையாது, பாதி பெண் உருவாவர் என்பது தேவாரம். அதனாலே இப்படி குவளைக்கண்ணி குரன் காணுங்க, அவளும் தானும் உடனே காணுங்க, உடனே என்று சொன்னால் ஒன்றாக இருப்பது, வேறு வேறாக இருப்பதில், சத்தியும் ஜெவமும் ஒரே பொருளாக. அதனாலே சில சமயவாதிகள் சத்திய மாத்திரம் வழிபடுவான், சத்திய மாத்திரம் வழிபடுவான், பராசக்தி வழிபாடு, ஆதிசக்தி வழிபாடு, அந்த மாதிரி வழிபாடு, இந்த அம்மை வழிபாடு, அம்மை வழிபாடு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு ஆற்றல் இருக்குது, அறிவு இல்லைன்னு அர்த்தம். அதனால வந்து சிவனை தனியா வழிபடுற, சிவனை வழிபடுற அது மாதிரி கிடையாது. சிவனை வழிபடுற அது மாதிரி கிடையாது. சிவனோடு சக்தியை சேர்த்து அவளுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் அம்பாளும் சுவாமியும் தான். சிவனை நம்ம கும்பிடணும்னு சொன்ன பண்ணுங்க, ஜெகோஷம் பண்றோம் இல்ல, அம்பாளை இருந்துள்ள பண்ணித்தான் பூஜை பண்ணுவோம். சிவனும் ஒருத்தன் உண்டாகணும்னா தாய் மாத்திரம் இருந்தா உண்டாயிருவானா, தப மாத்திரம் இருந்தா உண்டாயிருவானா? தாயும் தந்தையுமா இருந்தா தானே ஒரு ஆன்மா தோன்றும். அதே போலத்தான் சிவன் வந்து சக்தியும் ஜோமா இருந்தா உலகத்தையே படைக்குது. சக்தியும் ஜோமாய தன்மை உலகம் எல்லாம் தொத்தோவா அனுப்பு உணர்வுணர் முடியுமாக வைத்தனர் அவளால் வந்த ஆக்கை வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறியார் வீழ லிங்கத்தின் எழுவும் வரார் என்பது சித்தியார். அதனாலே கடவுள் எப்படி இருக்கிறார் என்றால் ஆணும் பெண்ணுமாக தாயும் தந்தையுமாக அம்மை அப்பனாக இருக்கிறார். அதனால அந்த கடவுளுக்கு பேரு அம்மை அப்பன், ஒரே வார்த்தை அம்மை அப்பன். இந்த மாதிரி எங்கேயாவது வேற சாமி கூட பேரு அம்மை அப்பன், அம்மை அப்பன், அம்மை அப்பன், ஒரே பேரு அம்மை அப்பன். அந்த பேரை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அம்மை அம்மை பராசக்தி அப்பன் சொல்லுவார், அம்மையே அப்பா அப்படின்னு பாரு நடிக்கிறது. ஆகையினாலே இப்படி குவளைக்கண்ணி குரன்கான் அவளும் தான் உடனே அப்படிப்பட்ட பராசக்தியும் பரமேஸ்வரனும் பிரிவில்லாமல் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவனுடைய தன்மையெல்லாம் சொல்லி அதற்கு மேல ஒரு பெரிய உருவகமா தொடங்குகிறார். பெரிய உருவகமா தொடங்குகிறார். அது வந்து 66ல இருந்து 95 வரையிலும் ஒரு உருவகம். 66ல இருந்து 95 வரையிலும், 66 போச்சுன்னா 90க்கு எவ்வளவு, 66 29 வரிகள் ஒரு பெரிய உருவகம். பெரிய உருவகம் உருவகம்னா அதை ஒண்ணு சொன்னா அதோட நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட உருவம் அது ரொம்ப ஒரு ஆழமான நீளமான அழுத்தமான திருத்தமான உசத்தியான உருவகம். அதை நல்லா நின்று நிலைச்சு நல்லா அனுபவிக்க வேண்டிய பாடல்கள் பகுதிகள். ஆகையினாலே அதை பரமானந்த படங்கடல் அதுவேன்னு தொடங்குகிறார். பரமானந்த படங்கடல் அதுவே என்று தொடங்குகிறார். அப்படி தொடங்கி அண்டத்தரும்பரன் மேகன் வாழ்கன்னு அந்த உருவகம் முடியுது. ஒரு தொடர், ஒரே தொடர் விளங்குதா? ஆகையினாலே அந்த பகுதிகளை திருவருளாலே சந்திப்போம், திருவருளை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். 65 இப்போ முடிச்சிருக்கோம், 65 முடிச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான வாக்கியங்கள், நல்ல கருத்து செறிவுள்ள வாக்கியங்கள், பொருள் நிறைந்த வாக்கியங்கள். அவர்கள் இப்படி சொல்லி 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 ஒவ்வொரு வாக்கியமாக விளக்கணும். இதை நம்ம திருவருளால் நீங்கள் பிரியமாக கேட்குறீங்க, அதனால அடுத்த அவர்கள் அதை பற்றி சிந்திப்போம். நம்ம பார்வதி வளாது மலிவளம் சுரக்க மன்னன் ஓம் முறை அரசு செய்ய குறைவிலாது வாழ்கிறான் மறை அறங்கடோங்க நற்றவன் வெள்ளி மல்ல மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம் நம்ம பார்வதி பதே.